உலகத்தை தினம் ஞானி சகல
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோசுவா 14 முதலாம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே 2.5 கோத்திர மக்களுக்கு யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே மோசே தேசத்தை கொடுத்தார். இப்பொழுது 9.5 கோத்திரங்களுக்கு சீட்டு போடுவதன் மூலமாக அவருடைய சுதந்திர பூமி தெரிந்து கொள்ளப்படுகிறது. எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாயிருந்த காலத்திலே பிறந்த காலேப் யோசுவாவோடு கூட வேவு பார்க்க சென்றபொழுது காதேஸ் பர்னேயாவிலே வந்து நல்ல செய்தி சொன்னார். அவர் விருப்பப்படி அவருக்கு எபிரோன் சொந்த பூமியாக கொடுக்கப்படுகிறது. யோசுவா 14:11 வசனத்திலே பார்ப்பது போல காலேப் வாலிபத்திலே பெலன் குறையாதவராய் இருந்தார். கடந்த காலத்தை மறக்கக்கூடிய விசுவாசம் அவருக்கு இருந்தது. உண்மையை சந்திக்கக்கூடிய விசுவாசமும் அவருக்கு இருந்தது. எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய விசுவாசமும் அவருக்கு இருந்தது. யோசுவா 14:1-2 வசனங்களை பாருங்கள். கானான் தேசத்திலே இஸ்ரேல் புத்திர சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். நீங்கள் கானான் தேசத்து வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் தான் முதல் பெர்சிபா வரை வாக்குத்தத்த பூமியானது எல்லா கோத்திரங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் யோர்தான் நதிக்கு கிழக்கு புறத்திலே சுதந்திரத்தை பெற்றார்கள். பின்னர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நாம் பார்ப்போம் என்றால் சிமியோன், யூதா, பெஞ்சமீன், தான், இப்ராஹிம், மனாசே, இசக்கார், செபுலோன், நப்தலி, ஆசேர் எல்லாருக்கும் அந்த இடம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது யோசுவா 14:5-9 வசனம் வரை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் எண்டைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். கவனித்தீர்களா? காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். அருமையான சகோதரனே சகோதரியே, நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் அது காலேபின் வாழ்க்கைதான். நாமும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது நமக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். வசனங்கள் 10-11 பாருங்கள். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேபுக்கு வயது 85. இருந்தாலும் அந்நாட்களிலே மோசே வேவு பார்க்க அனுப்பிய பொழுது இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஈத்திலிருந்து புறப்பட்ட சந்ததியிலே காலேபும் யோசுவாவும் மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள். மற்ற 10 பேரோடு கானான் தேசத்திற்குள்ளே வேவு பார்க்க வந்தார்கள். இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா என்ற பொழுது யோசுவாவும் காலேபும் மட்டுமே கர்த்தர் உதவி செய்வார், வெற்றி நிச்சயம் இஸ்ரவேலருக்கே என்பதை அறிந்து அறிவித்தார்கள். மற்ற 10 பேரும் அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், நாம் ஈத்துக்கு திரும்பி போவது நல்லது என்று எண்ணினார்கள். மீண்டுமாக அடிமைத்தனத்திற்குள்ளே செல்ல, செங்கல் செய்யும்படியாக செல்ல சவுக்கடி வாங்க ஆயத்தமாயிருந்தார்கள். லூக்கா 9:62 வசனத்திலே இயேசு சொல்லும்பொழுது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறார். கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அழைத்தார். தேவன் அவர்களோடு இருக்கிறபடினாலே அது செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று காலேப் விசுவாசித்தார். அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்த 40 ஆண்டுகளிலே யாராவது ஒருவர் காலேபை பார்த்து, ஐயா காலேப், இங்கே இந்த வனாந்தரம் எவ்வளவு கடுமையானதாயிருக்கிறது, வெப்பம் 118 டிகிரி இருக்கிறது என்று கூறியிருப்பார்கள் என்றால், காலேப் அதற்கு பிரதித்தரமாக, ஓ அப்படியா, அதை நான் கவனிக்கவில்லை, சற்று சூடாக இருக்கிறது என்பதை யோசித்தேன், ஆனால் நான் எப்பொழுதுமே வாக்குத்தத்த பூமியிலே நான் பார்த்த அந்த திராட்சை பழங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எபிரோன் பட்டணத்தை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், நம்முடைய தகப்பனாயி ஆபிரகாம் அந்த இடத்தை மிகவும் வாஞ்சித்தார், எனக்கும் அது பிடித்திருக்கிறது, நான் அங்கேதான் போகப் போகிறேன் என்று கூறியிருப்பார். வனாந்தரத்தின் வெப்பநிலையிலேயும் காலேப் எதிர்காலத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மிக உன்னதமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவே அவரை இளைஞனாக காத்துக்கொண்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எப்பொழுதும் உங்களை சுற்றியிருக்கிற பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் வேதனைகளையுமே நீங்கள் நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற நித்திய ஜீவனை சற்றை சிந்தித்து பாருங்கள். அதை குறித்தே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்பொழுது கடினமான காலங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்காது. அங்கே மற்ற அத்தனை பேரையும் அந்த பாலைவனமானது கொண்டு போட்டது. ஆனால் காலேபை அது பலப்படுத்தியது. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களானார்கள். காலேப் இளைஞனானான். வாக்குத்தத்த பூமியிலே காணப்பட்ட ராட்சசர்கள் மற்றவர்களை நடுங்க செய்தார்கள். தாங்கள் எல்லாரும் வெட்டுக்களியைப் போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் காலேப் கர்த்தரையே நினைத்து பார்த்தார். இந்த மனிதனுடைய இருதயத்திலே பயமற்ற ஒரு இருதயம் காணப்பட்டது. ஜான் நாக்ஸ் என்பவர் சொல்லும்பொழுது, தேவனோடு இருப்பவர் அதிகமான பேர் என்று சொல்லுகிறார். ஆம், எல்லா ராட்சசர்களையும் விட நம்முடைய கர்த்தர் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இது என்ன, ராட்சசனை போல அல்லவா இருக்கிறது, என்னை எதிர்க்கிறது என்று எண்ணுகிறீர்களா? பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர் என்பதை அடிக்கடி நினைத்து பாருங்கள். அதோனிராம் ஜட்சன் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் பர்மா தேசத்திலே 12 ஆண்டுகள் பணி செய்தார். ஆனால் ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை. அந்த தேசத்தின் சூழ்நிலையை அறியாத அவரை அனுப்பிய ஸ்தாபனமானது அதோனிராம் ஜட்சனை திரும்பி வரும்படியாக கடிதம் எழுதியது. எதிர்காலத்திலே பர்மாவிலே என்ன செய்ய முடியும் என்று கேட்டெழுதினார்கள். அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எதிர்காலமானது கர்த்தருடைய வாக்குத்தத்தைப் போல பிரகாசமானதாக இருக்கிறது என்று எழுதி அனுப்பினார். கர்த்தர் மேலே அதோனிராம் ஜட்சனுக்கு இருந்த விசுவாசமே பர்மாவின் பாலைவனத்திலேயும் இத்தனை நீண்ட ஆண்டு காலம் அவரை காத்திருக்க செய்தது. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும், அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர எவ்வளவோ காலங்கள் எடுத்தாலும், அங்கே அவருடைய காலம் பயனுள்ளதாய் செலவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்காக வைத்திருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆம், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வாழ்க்கை பாதையிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. அவைகளை குறித்து உண்மையாகவே நான் துக்கப்படுகிறேன். ஒரு நீக்ரோ மனிதன் தன் வேத புத்தகத்திலே இது கடந்து போகும்படியாய் வந்தது என்று எழுதி வைத்திருந்தார். இதை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் அவரிடத்திலே கேட்கும்பொழுது, நான் எந்த ஒரு பிரச்சனை மத்தியிலே கஷ்டங்களின் மத்தியிலே அகப்படும் பொழுதும் இந்த வார்த்தையை தான் நான் திரும்பி பார்ப்பேன். இந்த கஷ்டங்கள் என்னிடத்திலே தங்குவதற்காக அல்ல, கடந்து செல்வதற்காகவே வந்திருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வேன் என்று கூறினானாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அநேக காரியங்களை குறித்து குறை கூறிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? காலேப் வனாந்திரத்திலே சுற்றி அலைந்த 40 ஆண்டுகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டவராய்த்தான் இருந்தார். காலேப் கர்த்தரை விசுவாசிக்கும் ஒரு மனிதன். காலேப் ஒரு விசுவாச வீரன். பாருங்கள், யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாம புத்தகத்திலே ஆபிரகாம் எபிரோனுக்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். எபிரோன் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. காலேப் கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவராயிருந்தார். இப்பொழுது எபிரோனிலே குடியிருக்க விரும்புகிறார். 13:14. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாய காலேப் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய அவனுக்கு கர்த்தர் உத்தம சரீர சுகத்தை கொடுத்திருந்தார். இது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அருமையானவர்களே, ஒரு நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்கப்பட போகிறது. நாம் கர்த்தருக்கு செய்த பணியின் அளவுக்காக நமக்கு பரிசு கொடுக்கப்பட போவதில்லை. நாம் எவ்வளவு முக்கியமானவர்களா இந்த உலகத்திலே இருந்தோம், நமது பெயர் எவ்வளவு பிரஸ்தாபமானதா இருந்தது என்பதற்கும் அது கொடுக்கப்பட போவதில்லை. நீங்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினீர்களா என்பதுதான் கேள்வி. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு என்றால், அது நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். கர்த்தருடைய மனிதனாய காலேப் எபிரோனை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறான். அங்கே ராட்சசர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அதுதான் எனக்கு வேண்டிய இடம், அதுதான் சிறப்பான இடம் என்றான். இயேசு கிறிஸ்துவிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற உன்னதமான இடங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நாமும் நம்மை சுற்றி நிற்கிற பாரங்களை எண்ணாமல் துணிந்து செல்ல, முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 15:19-19 நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் அவர்கள் கொடுத்த இடங்களை எப்படி எப்படி அவர்கள் சுதந்திரித்தார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்த பகுதியிலே யோர்தான் நதிக்கு கிழக்கே குடியேறியவர்களை குறித்து குறிப்பாய் பார்க்கிறோம். 15 அதிகாரத்திலே யூதாவின் பகுதியை குறித்து பார்க்கிறோம். 16 அதிகாரத்திலே இப்ராஹிமினுடைய பகுதியை குறித்து பார்க்கிறோம். 17 அதிகாரத்திலே மனாசேயின் பகுதியை குறித்து பார்க்கலாம். 18-19 அதிகாரங்களிலே சிமியோன், செபுலோன், இசக்கார், ஆசேர், நப்தலி, தான் ஆகிய கோத்திரத்தாரின் சுதந்திரத்தை நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்திற்கு இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் குறிப்பிட்ட வகையிலே நமக்கு அதிகமாக அங்கே ஒன்றும் இல்லை. எனவே அங்காங்கே உள்ள சில வசனங்களை மட்டும் நாம் படித்து கடந்து செல்வோம். 14 அதிகாரத்தை பார்த்தால், யூதாவின் கோத்திரத்து காலேப் எபிரோன் பட்டத்தை தனக்கு சுதந்திரமாக பெற்றுக் கொண்டான். 15 அதிகாரத்திலேயும் இந்த காலேப்பை குறித்து இன்னும் சில முக்கியமான குறிப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். யூதா கோத்திரத்தின் எல்கை முழுவதையும் இங்கே நாம் பார்க்கலாம். கவனியங்கள் வாசிக்கிறேன். யோசுவா 15:13-14. எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனோக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனோக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு கவனித்தீர்களா? காலேப் விரும்பி கேட்டது இந்த ராட்சசர்கள் இருக்கக்கூடிய பகுதியாகும். இளம் வயதிலே எவ்வளவு துணிச்சலோடு அவர்களை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினானோ, அதே போல இப்பொழுது அவர்களை அங்கேயிருந்து துரத்திவிட்டு குடியேறுகிறான். வசனங்கள் 15-19 வரை பாருங்கள். அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலே பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி குறித்து 20 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பின்னர் பட்டணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இப்ராஹிமினுடைய சுதந்திரத்தை பார்ப்போம். யாக்கோபுடைய குமாரர்களிலே ஒருவன் யோசேப்பு. அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், இப்ராஹிம் மனாசே. இவர்கள் ஒவ்வொருவருமே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே இருவராக எண்ணப்பட்டார்கள். லேவி ஆசாரிய பணி செய்ததனாலே அவர்களுக்கு எந்த ஒரு நிலப்பரப்பும் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலப்பரப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் 12 கோத்திரமாகவே கணக்கிடப்படுகிறார்கள். பாருங்கள், யோசுவா 16:4 வசனங்களை வாசிக்கிறேன். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அருகியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தோரான் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் இப்ராஹிமும் சுதந்திரித்தார்கள். சற்றே ஞாபகப்படுத்தி பாருங்கள், மனாசேயின் கோத்திரம் பிரிக்கப்பட்டது. பாதி மனாசே கோத்திரத்தினர் யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்திலே குடியேறினார்கள். அடுத்த பாதி யோர்தானை கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கே ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. யோசேப்பின் குமாரர்களை குறித்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இப்ராஹிமை பொறுத்தமட்டிலேயும் இது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம். வாசிக்கிறேன், யோசுவா 17:14 வசனம். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை அவர்களுக்கு கொடுக்காததினாலே இப்ராஹிம் கோத்திரத்தார் குறை கூறுகிறார்கள். மனாசே பெற்றுக்கொண்டதிலே பாதி பகுதியைத்தான் இப்ராஹிமினர் பெற்றுக் கொண்டார்கள். இப்ராஹிம் மக்களிலே மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமானதா இருந்தது. யோசுவா இந்த கோத்திரத்தான் தான். எனவே தங்களுக்காக அவன் எதையாவது செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மாறாக இப்ராஹிமுக்கு எதையுமே அவன் செய்யவில்லை. இந்த பகுதி பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாதிரியாயிருக்கிறது. தாங்கள் பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதனாலே தங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் சந்ததியாருக்கும் தங்கள் உறவினர்களுக்கும் சிறப்பான காரியங்களை செய்யாமல் இருப்பது பாராட்டத்தக்க ஒரு காரியம். யோசுவா இதற்கு அருமையான ஒரு முன்மாதிரியாயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்நாட்களிலே ஒருவேளை ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கலாம். அவ்வாறு நீங்கள் கர்த்தரால் வைக்கப்பட்டிருப்பதனாலே உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சட்டத்தை மீறி காரியங்களை செய்யலாம் என்று எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யோசுவா ஜனங்களுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொறுப்பிலே இருந்தாலும் தன்னுடைய கோத்திரத்தாருக்கு விசேஷமாக எதையும் அவன் செய்யவில்லை. மாறாக குறைவாகவே கொடுத்தான். அந்த ஜனத்தினர் குறை கூறினாலும் அவன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் பொறுப்பிலே இருக்கிறதுனாலே உங்கள் குடும்பத்தார் ஒருவேளை உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருப்பதே கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாயிருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த இப்ராஹிம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மலைப்பாங்கான பகுதி. இந்த பகுதியை குறித்து அவர்களுக்கு திருப்தி இல்லை. வசனம் 17 பாருங்கள். யோசுவா 17:17. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய இப்ராஹிமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அந்த பகுதிக்கு செல்வீர்கள் என்றாலும் மரங்களே இல்லாத மலைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மலைகளிலெல்லாம் இருந்த மரங்கள் என்ன ஆயிற்று? கடந்த பல நூற்றாண்டுகளாக அங்கே வந்த எதிரிகள் அவைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இன்றைக்கும் அந்த பகுதியிலே மரங்களை நட்டு வளர்க்க இஸ்ரவேல் மக்கள் முயற்சி எடுக்கிறார்கள். பாறைகளாக இருக்கிறதே, எப்படி மரங்கள் வளரும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அருமையானவர்களே, அந்த எல்லா இடங்களிலேயும் மரங்கள் செழிப்பாய் இருந்ததுதான். எனவே அவை நாட்டப்படும் பொழுது அது வளரும். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே கூட ஒலிவ மலையானது மரங்களால் நிறைந்திருந்தது. எனவேதான் யூதாஸ் அவரை பிடிக்க வந்தவர்களை வழிநடத்தி கொண்டு அவர் இருந்த இடத்திற்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. இன்றைய வேத பாடத்தை இத்தோடு நாம் நிறைவு செய்வோம். இன்று நாம் கேட்ட வசனங்களை சற்றே எண்ணி பார்ப்போமா? காலேபை குறித்த விசேஷித்த ஒரு சாட்சியை கேட்டோம். காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். எத்தனை பெரிய ராட்சசர்களை குறித்தும் அவன் கலங்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற உறுதி, நிச்சயம், நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தரால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அவனை உந்தி தள்ளியது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் இந்நாட்களிலே பிரச்சனைகள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக கடந்து வருவீர்கள் என்றாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. காலையிலேயும் மாலையிலேயும் அது நம்முடைய தியானமாயிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். காலேபை போல கர்த்தரை உத்தமமாய் நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துகிறார். தொடர்ந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசுவாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? பகிர்ந்தளிக்கும் பொறுப்பிலே அவன் இருந்தாலும் தனது சொந்த கோத்திரத்தார் எங்களுக்கேன் இவ்வளவு குறைவாக கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும்பொழுது அவர்களுக்காக விசேஷித்த விதமாய் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அதேபோல பொறுப்பிலே இருக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தாருக்காக, தங்கள் உறவினர்களுக்காக விசேஷித்து எதையும் செய்யாமல் இருக்கும்பொழுது அவர்களும் சாட்சி பெறுகிறார்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் நீர் அக்கறை உள்ளவராயிருக்கிறீர். நீர் சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்கால வாழ்க்கையிலையும் நீர் வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உம்முடைய வசனங்களை காலையிலேயும் மாலையிலேயும் தியானித்து ஆண்டவரே உத்தமமாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறதுனாலே கர்த்ததாமே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் சில ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்று போதுமென்று திருப்தி அடைந்து விடாதபடி நீர் வைத்திருக்கிற பூரண ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 51:11.